அங்கே அந்த சித்திர மண்டபத்தில் பல ஓவியங்களை வரைந்து வைத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட அன்றைய காலகட்டத்தில் இருந்து 100 வருடங்களுக்கு முன்பு நடந்த பல போர்களையும் பல சாகசங்களையும் ஒன்று விடாமல் அந்த அறையில் வரைந்து வைத்திருந்தார்கள். அதில் பழுவேட்டரையர்கள் சோழர்களுக்கு எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதையும் வரைந்து வைத்திருந்தார்கள். பல இடங்களில் பழுவேட்டரையர்கள் சோழர்களுக்கு அரிய பல உதவிகளை செய்திருக்கிறார்கள். அதனால்தான் அந்த நேரத்தில் பழுவேட்டரையர்கள் மிகவும் வலிமையானவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று வந்தியத்தேவன் நினைத்துக் கொண்டான். அப்பொழுது அங்கு வந்த சின்ன பழுவேட்டரையை பார்த்து, தளபதியாரே, இந்த அரண்மனையை நான் சுற்றி பார்க்க வேண்டும் என்று கேட்க, தன்னை மீறி இவன் தப்பிக்க மாட்டான் என்ற எண்ணத்தோடு இரு காவலாளிகளோடு அந்த கோட்டையை சுற்றி வர அனுப்பி வைத்தார். அவனுடன் காவலாக வந்த காவலர்களை வந்தியத்தேவன் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவர்கள், ஒற்றன் தப்பிக்கிறான், பிடியுங்கள் என்று சொல்ல, அங்கு மீதமிருந்த காவலாளிகள் வந்தியத்தேவனை பிடிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது வேலைக்கார படையினர் ஊர்வலமாக வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இடையே புகுந்து கொண்டு அவன் ஓடிவிட்டான். காவலாளர்கள் வேலைக்கார படையை தாண்டி செல்ல மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அதற்குள் வந்தியத்தேவன் அங்கு இருந்த மதில் சுவற்றின் உச்சியை அடைந்து பல மாளிகைகளை தாண்டி பல உயரமான கட்டடங்களுக்கெல்லாம் தாவி தாவி சென்று ஓரிடத்தில் ஒளிந்து கொண்டான். அவனை துரத்திய காவலாளிகள் மிரண்டு விட்டார்கள். ஆதித்த கரிகாலனுடைய தேர்வு சரியாகத்தான் இருக்கிறது, சரியான ஆளைதான் அவர் வைத்திருக்கிறார் என்று பெரிய பெரிய வீரர்கள் கூட வந்தியத்தேவனுடைய வீரத்தை பார்த்து மிரண்டு போயிருந்தார்கள். அதற்குள் இரவே வந்துவிட்டது. தஞ்சை கோட்டை முழுவதும் சல்லடை போட்டு தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் வந்தியத்தேவன் ஒரு மரத்தின் மீது படுத்திருந்தான். அப்பொழுது வந்தியத்தேவனை நாம் முன்பே பார்த்த பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளின் ஒருவனான ரவிதாசன் பார்த்து விட்டான். இங்கே அவனை மந்திரவாதி ரவிதாசன் என்று சொல்லலாம். அந்த ரவிதாசனும் அவர்கள் யாருக்கும் தெரியாமல் கோட்டைக்குள்ளே வந்தவன் தான். அங்கு வந்த காவலாளர்கள் எவ்வளவு தேடியும் வந்தியத்தேவன் கிடைக்காமல் போகவே, ஒருவேளை வேலைக்கார படையோடு சேர்ந்து அவன் சென்றிருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு மீண்டும் காவலாளிகள் அரண்மனைக்குள்ளே சென்றார்கள். அப்பொழுது அந்த அரண்மனைக்குள்ளே லதா மண்டபம் என்று ஒரு மண்டபம் இருந்தது. அதற்குள் தான் பழுவூர் இளையராணியான நந்தினி இருந்தாள். அவள் ஒருவனுக்காக காத்துக் கொண்டிருந்தாள். அது வேறு யாரும் இல்லை, மந்திரவாதி ரவிதாசனுக்கு தான். அப்பொழுது கோட்டையின் மரத்துக்குள்ளே பதுங்கியிருந்த வந்தியத்தேவன், எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்க வேண்டும், அதற்கு நந்தினியுடைய உதவி நமக்கு தேவைப்படலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது எங்கிருந்தோ ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. மந்திரவாதி, சீக்கிரம் மேலே வா, உனக்காகத்தான் இளையராணி காத்துக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்ல, இந்த அர்த்தராத்திரியில் யார் இந்த மந்திரவாதி என்று தெரியாமல் சரி நாம் சென்று பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு அந்த பெண் தூக்கி போட்ட ஏணியை பிடித்து நந்தினி தங்கியிருந்த அந்த அறைக்குள்ளே வந்தியத்தேவன் சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுடைய மனதில் யார் இந்த மந்திரவாதி என்று எண்ணிக்கொண்டே நந்தினியுடைய அரண்மனைக்குள்ளே சென்றான். ரவிதாசனை எதிர்பார்த்து காத்திருந்த நந்தினி வந்தியத்தேவனை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தாள். ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. நந்தினி பஞ்சனையில் படுத்துக் கொண்டிருந்ததை பார்த்து திகைத்து போய்விட்டான் வந்தியத்தேவன். ஏனென்றால் ஏற்கனவே சொன்னது போல் மிகுந்த அழகுடையவள் நந்தினி. அந்த அழகில் மயங்கியவனாய் வந்தியத்தேவன் அங்கு நின்று கொண்டிருந்தான். வந்தியத்தேவனிடம் அந்தரங்கமாக பேச வேண்டும் என்று சொல்லி அவனோடு வந்த பணிப்பெண்ணை அனுப்பிவிட்டு நந்தினியும் வந்தியத்தேவனும் பேச ஆரம்பித்தார்கள். அவளுடைய பார்வையும் அவளுடைய பேச்சும் வந்தியத்தேவனை மதியிழக்க செய்தது. எதற்காக இங்கே வந்தாய் என்று கேட்க, சின்ன பழுவேட்டரையர் என்னை துரத்தி கொண்டு வந்தார் என்று சொல்ல, அவர் ஏன் உன்னை துரத்தினார் என்று கேட்க, பனைமர முத்திரை மோதிரம் உனக்கு எப்படி வந்தது என்று அவர் கேட்டதாகவும், அதற்கு நான் பழுவேட்டரையர் தந்ததாகவும், பின்பு சந்தேகப்பட்ட அவர் என்னை துரத்தி கொண்டு வந்ததாகவும் வந்தியத்தேவன் சொன்னான். பின்பு மந்திரவாதிக்காக நீங்கள் போட்டு வைத்திருந்த ஏணியில் நான் இங்கு வந்துவிட்டேன் என்று சொல்ல, உடனே நந்தினி வந்தியத்தேவனை தன்னுடைய வலையில் வீழ்த்து எண்ணினாள். நமக்குள் ஏதோ ஒரு பூர்வ ஜென்மம் இருக்க வேண்டும், அதனால்தான் நீங்கள் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள் என்று நந்தினி சொல்ல, அந்த பேச்சின் மயக்கத்தில் வந்தியத்தேவன் மாட்டிக்கொண்டிருக்கும் போதே வெளியில் ஏதோ சத்தம் கேட்க, பெரிய பழுவேட்டரையர் வந்துவிட்டார், நீ கிளம்பு என்று நந்தினி அவளை துரத்த முற்பட்டாள். ஆனால் உண்மையில் மந்திரவாதிதான் அங்கு வர காத்து கொண்டிருந்தான். பின்பு வந்தியத்தேவனை பார்த்து, ஆழ்வார்க்கடியான் உனக்கு கூறிய செய்தி என்ன என்று கேட்க, அந்த வீர வைஷ்ணவன் தங்களை அவருடைய சகோதரி என்று சொல்லிக் கொண்டான், அது உண்மையா என்று கேட்க, அவர் கூறியது உண்மைதான், நாங்கள் இருவரும் ஒரே வீட்டில் ஒன்றாகத்தான் வளர்ந்தோம் என்று நந்தினி சொன்னாள். பின்பு ஆழ்வார்க்கடியான் என்ன செய்தி சொன்னான் என்று நந்தினி கேட்க, உங்களை பார்த்து பேச வேண்டும் என்று அவன் சொன்னதாக சொல்ல, என்னை அடியோடு அவனை மறந்துவிட சொல் என்று நந்தினி சொல்லிவிட்டாள். மேலும் புத்தி கூர்மையுடைய வந்தியத்தேவனை, நீ இழந்த உன்னுடைய நாட்டை மீண்டும் உனக்கு தருகிறேன், அதற்கு பதிலாக நீ எனக்கு ஒற்றனாக வேலை செய்ய வேண்டும் என்று சொல்ல, அவன் முடியாது என்று சொல்லிவிட்டான். அப்பொழுது மீன் சின்னம் பதித்த ஒரு கத்தியை நந்தினி எடுத்து வந்தியத்தேவன் முன்னால் நீட்டி, நீ எனக்கு ஒற்றனாக இருந்து பல காரியங்களை செய்தால் என்னுடைய கணவர் எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறாரோ, எதை நான் அவருக்கு கொடுக்கவில்லையோ அதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆசை வார்த்தை பேசினாள். மேலும் வந்தியத்தேவன் குந்தவி குந்தவைக்கு கொடுக்க வேண்டிய ஓலையை எப்படியோ காவலாளிடம் இருந்து அவன் எடுத்து விட்டான். அந்த ஓலையை குந்தவையிடம் தரப்போவதாகவும் நந்தினியிடம் சொன்னான். குந்தவை பெயரை கேட்டவுடனே நந்தினியின் கண்கள் சிவந்து விட்டன. பின்பு அந்த ஓலையை வாங்கி படித்துவிட்டு வந்தியத்தேவனிடம், பதிலுக்கு குந்தவை என்ன ஓலை எழுதி தருகிறாளோ அதை கட்டாயம் கொண்டு வந்து என்னிடம் தர வேண்டும். அவ்வாறு செய்தால் உன்னுடைய ராஜ்யம் உனக்கு கண்டிப்பாக தரப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தாள். அந்த நேரத்தில் 3 முறை ஆந்தையின் சத்தம் கேட்டது. ரவிதாசன் வருவதை தெரிந்து கொண்ட நந்தினி அவனை தூணின் பின்னால் மறைய வைத்தாள். உள்ளே வந்த ரவிதாசன் நந்தினியை பார்த்து மிரட்டியவாறு கேட்டுக் கொண்டிருந்தான். உள்ளே வந்த வந்தியத்தேவன் யார், அவனுக்கு எப்படி மோதிரம் கிடைத்தது, நீ எங்களுக்கு துரோகம் செய்கிறாயா என்று கேட்டு மிரட்டிக் கொண்டிருக்கும் பொழுது நந்தினி பதட்டப்படாமல், அவன் நமக்கு கண்டிப்பாக உதவி புரிவான், ஏனென்றால் இந்த ராஜ்யத்தை ஆளுவது ஆண்கள் கிடையாது, பெண் புலியாக இருக்கும் குந்தவைதான். அவளுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் தான் இந்த ராஜ்யம் ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே அவளையும் நாம் அழிக்க வேண்டும். மேலும் என்னுடைய திட்டமும் நிறைவேற வேண்டும். ஆகவே வந்தியத்தேவன் அதற்கு சரியான ஆளாக இருப்பான் என்று நந்தினி சொல்லிக் கொண்டிருந்தாள். மேலும் இதற்கு அவன் சரிபட்டு வரவில்லை என்றால் அவனை கொன்றுவிடலாம் என்று நந்தினி சொல்ல, அது வந்தியத்தேவன் காதில் விட எப்படியாவது அங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். மேலும் நந்தினி, நீ வந்த காரியத்தை கூறு என்று சொல்ல, காஞ்சிக்கும் இலங்கைக்கும் ஆட்கள் போக ஏற்பாடாகிவிட்டது, இலங்கைக்கு போக இருப்பவர்களுக்கு பணம் கொஞ்சம் தேவைப்படும் என்று சொல்ல, நந்தினி அவளுடைய கட்டிலுக்கு கீழே தயாராக வைத்திருந்த பண முடிப்பை எடுத்து ரவிதாசனிடம் தந்தாள். இந்த நாணயத்தின் ஒருபுறம் புலி சின்னமும் மறுபுறம் பனைமரச் சின்னமும் இருக்கும். இந்த நாணயத்தை தான் ஒரு முறை ரவிதாசன் அவனுடைய கூட்டாளிகளுக்கு பிரித்து கொடுத்தான். ஆக சோழ நாட்டுடைய செல்வத்தை வைத்து சோழர்களுக்கான துரோகத்தை அங்கு நந்தினி செய்து கொண்டிருந்தாள். உண்மையில் நந்தினி யார் என்பதையும் அவள் எப்படி இங்கு வந்தாள் என்பதையும் ரவிதாசன் மீண்டும் நந்தினிக்கு எச்சரிக்கையாக நினைவூட்டிக் கொண்டிருந்தான். 3 வருடத்திற்கு முன்னால் எங்கள் மன்னன் வீரபாண்டியரின் மரணத்திற்கு நீயும் ஒரு காரணம் என்று எண்ணி உன்னை அவரை எரிக்கும் அதே சிதையில் போட வேண்டும் என்று எண்ணி கை கால்களை கட்டி வைத்தோம். அப்பொழுது நீ எதையோ சொல்ல வந்தாய். நான் தான் உன்னுடைய வாய்க்கட்டை அவிழ்த்து உன்னை பேச வைத்தேன். கூட இருந்தவர்கள் அனைவரும் உன்னை காப்பாற்ற விரும்பவில்லை, தீயில் போட்டு கொளுத்த வேண்டும் என்று தான் சொன்னார்கள். நான் தான் உனக்கு உதவினேன். அப்பொழுது நீ எங்களை விட உனக்குதான் பழி வாங்க அதிக காரணம் இருப்பதாக சொன்னாய். சோழ குலத்தை வேரோடு அழிப்பதாக சபதம் எடுத்தாய். என்னுடைய நண்பர்கள் ஏற்க மறுத்தாலும் நான் உன்னை நம்பினேன். அதனால் தான் நீ உயிரோடு இருக்கிறாய். அப்பொழுது அங்கு வந்த பெரிய பழுவேட்டரையர் உன்னை கடத்தி கொண்டு சென்று விட்டார். அதனால் தான் நீ இங்கு ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைவுபடுத்திக் கொண்டிருந்தான். அந்த நேரம் பார்த்து பெரிய பழுவேட்டர் வருவதற்கான அறிவிப்பு வந்து கொண்டிருந்தது. உடனே ரவிதாசன் அங்கிருந்து கிளம்பி விட்டான். மேலும் வந்தியத்தேவனும் எப்படியோ அங்கிருந்து அவன் கொண்டு வந்த ஓலையுடன் தப்பித்து விட்டான். கோட்டைக்குள்ளே பெரிய பழுவேட்டரையர் வந்து கொண்டிருந்தார். ஆனால் அவரை வரவேற்க கலாந்தகன் என்று அழைக்கப்படும் சிறிய பழுவேட்டரையர் வரவில்லை. தம்பியை பார்க்காத பழுவேட்டரையர் அவனுடைய அரண்மனைக்கு சென்று நலம் விசாரித்தார். மேலும் அவர் சென்று வந்த காரியம் நல்ல முறையாக நடந்தது என்றும் அடுத்தடுத்து காரியங்களை உடனே செய்ய வேண்டும் என்று பெரிய பழுவேட்டரையர் சொன்னார். அப்பொழுது சிறிய பழுவேட்டரையர் சுந்தர சோழர் அருள்மொழியையும் ஆதித்த கரிகாலனையும் இங்கு வரவழைப்பதாக சொன்னதாக சொன்னான். அப்பொழுது சிறிய பழுவேட்டரையர் வந்தியத்தேவன் வந்து போன கதையை சொல்லிக் கொண்டிருந்தான். பின்பு அவன் தப்பித்து போனதையும் சொன்னான். ஆனால் அவனுடைய கைக்கு அந்த முத்திரை மோதிரத்தை நீங்கள் ஏன் தந்தீர்கள் என்று கேட்க, பெரியவரும் நான் தரவில்லை என்று சொல்ல, அதற்கு சிறியவர் கண்டிப்பாக அதற்கு காரணம் நந்தினியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்ல, பெரியவருக்கும் சிறியவருக்கும் அங்கே சண்டையாகிவிட்டது. சிறிய பழுவேட்டரையர் பெரியவரை பார்த்து எச்சரித்துக் கொண்டிருந்தான். அழகாக இருக்கும் விஷப்பாம்பை வீட்டில் வைத்து வளர்த்தால் அது கண்டிப்பாக ஒரு நாள் நம்மை கடித்து கொன்றுவிடும், அனைத்தையும் நாசம் செய்துவிடும் என்று எச்சரித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவர் அப்படி சொன்னது பெரிய பழுவேட்டரருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. நந்தினி என்னுடைய மனைவி, இனி அவளை பற்றி தவறாக பேசினால் தம்பி என்று கூட பார்க்காமல் உன்னை என் கையாலே கொன்றுவிடுவேன் என்று சொல்லி அங்கிருந்து கோபமாக சென்று விட்டார். இருந்தாலும் அவருடைய மனதில் எப்படி அந்த மோதிரம் அவனுக்கு கிடைத்திருக்கும் என்று எண்ணியவாறே நந்தினியை பார்க்க சென்றார். அங்கே லதா மண்டபத்தில் கோபமாக இருப்பது போல் நடித்து பெரிய பழுவேட்டரையரை அவள் சமாளித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் அங்கே பல விஷயங்கள் பேசப்பட்டன. அதாவது மதுராந்தகரை மூடு பல்லக்கில் வைத்து நாடு முழுவதும் அழைத்து செல்லும் திட்டமும், மீண்டும் அவர் ரகசிய பாதாள அறை வழியாக அரண்மனைக்குள்ளே வரும் திட்டத்தை எல்லாம் நந்தினி தான் சொல்லியிருக்கிறாள். மேலும் பெண் புலியான இளவரசியான குந்தவையை சமாளிக்க வேண்டும் என்றும், அதற்காகத்தான் மந்திரவாதி என்னை பார்க்கிறான் என்றும், எப்படியாவது மதுராந்தகனை அரசனாக்கிவிட வேண்டும் என்றும், அதற்கு பிறகு தாங்கள் தான் அரசாள வேண்டும் என்றெல்லாம் பல மாய வார்த்தைகளை நந்தினி பழுவேற்றையிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். இதே நேரத்தில் அங்கிருந்து தப்பிய வந்தியத்தேவன் தப்பிப்பதற்கு இடம் தேடிக் கொண்டிருக்கும் பொழுது எதிர்ச்சியாக அரண்மனைக்குள்ளே இருக்கும் கஜானாவிற்குள் நுழைந்து விட்டான். அங்கே பல நாட்டு அரசர்களை வென்று அவர்களிடமிருந்து கொண்டு வந்த தங்க நகைகளையும் கிரீடத்தையும் பொற்குவியலையும் அங்கு பார்த்து மிரண்டு போயிருந்தான். அப்பொழுது அந்த இடத்திற்குள்ளே கடம்பூரில் அவன் பார்த்த கந்தமாறனும் கூடவே மதுராந்தகனும் ஒரு காவலாளியும் வந்து கொண்டிருந்தார்கள். மதுராந்தகனை பார்க்கும் போதெல்லாம் வந்தியத்தேவன் மனதில் நந்தினியை போல் இருப்பதாக வருவதாகவே அவனுக்கு தோன்றியது. அதனால்தான் மூடு பள்ளக்கில் அவன் போகும்போது யாருக்கும் சந்தேகம் வருவதில்லை என்றும் தோன்றியது. பின்பு அந்த இடத்திற்கு நந்தினியும் பெரிய பழுவேற்றையும் வந்தார்கள். இவ்வாறுதான் மதுராந்தக தேவர் அரண்மனையில் இருந்து வெளியே போய் மூடு பள்ளக்கின் வழியாக பல சிறு அரசர்களை சந்தித்து மீண்டும் அரண்மனைக்கு வருவதாக வந்தியத்தேவன் புரிந்து கொண்டான். அவனை இங்கு பத்திரமாக விடுவதற்காகத்தான் கந்தன்மாறன் வந்திருக்க வேண்டும். கந்தன்மாறன் மீண்டும் செல்லும் பொழுது பெரிய பழுவேற்றரும் நந்தினியும் காவலாளிக்கு கண்களாலே ஒரு கட்டளை போட்டார்கள். அதை வந்தியத்தேவனும் பார்த்து விட்டான். கந்தன்மாறனுக்கு ஆபத்து வரப்போகிறது என்பதை உணர்ந்த வந்தியத்தேவன் காவலாளி பின்னே சென்றான். அங்கே கந்தன்மாறன் முன்னே சென்று கொண்டிருக்கும் பொழுது பின்னால் வந்த காவலாளி அவனுடைய முதுகில் கத்தியால் குத்திவிட்டான். குத்தியது யார் என்று கந்தன்மாறனுக்கு தெரியவில்லை. பின்பு அந்த காவலாளியை தாக்கிவிட்டு கந்தன்மாறனை தோளில் தூக்கி கொண்டு அங்கிருந்து வந்தியத்தேவன் தப்பித்து விட்டான்.